ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
Chez Carrefour, avec jusqu'à 900 produits bio à moins de 2 euros, tout le monde peut se mettre au bio en moins de 2. Et oui, pour nous, manger bio ne devrait pas être aussi rare que ça. Oh, une étoile filante! Mais bien accessible tous les jours. Découvrez jusqu'à 900 produits bio à moins de 2 euros. C'est ça aussi, Act for Food. Carrefour.
Tu faisais grève hier soir. Je n'y ai rien trouvé. Tu t'évades en soirée, pas dans le noir. Qu'est-ce que tu fais de tes soirées? Qu'est-ce que tu fais à part elle?
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 35 வரை. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலையில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவும். அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவையே பற்றியே தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டி கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசி கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும், அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த வழிபாட்டு நேரத்திலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த மார்ச் மாதம் 21 நாங்கள் இந்த லாக்டவுன் ஆரம்பித்தது. அன்றிலிருந்து இந்த முயற்சியை நாங்கள் எடுக்கலாம் என்று காவிரி கலை தொடர்பகம் என்று சொல்லக்கூடிய காவிரி கம்யூனிகேஷன் சென்டர் திருச்சியில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்த ஒரு கலை தொடர்பகம் இது. இங்கே நிறைய ரெக்கார்டிங்லாம் செய்து வெளியில் கொடுப்பாங்க. இங்கே நிறைய ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங். கலைக்காவிரி என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய ஒரு இல்லத்தை நீங்கள் அறிந்திருப்பீங்க. அது யூனிவர்சிட்டி ரேங்கிங் உள்ள கலைகளை கற்றுத்தரக்கூடிய ஒரு பெரிய காலேஜ் அது. அதனுடைய பிறப்பிடம் இங்கே தான் இருந்தது. இது ஒரு தாய் வீடு. இங்கேருந்து தான் அது உருவாகி அப்புறம் அதை தனியாக காலேஜின் லெவலில் போனதுனால பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது வந்து கம்யூனிகேஷன் சென்டர். இவங்களும் நாங்களும் அருங்குடை இல்லம், அதனுடைய டைரக்டர் நான். பிரதீபன் கம்யூனிகேஷன் டைரக்டர், அவர் இங்கே இருக்கிறார். பாருங்கள், எல்லாத்தையும் கடவுள் ஒருமிக்க இணைத்து கொடுத்துருக்கிறார். இந்த நாட்களில் நாங்கள் வந்து எங்களுக்கு வெளிநாடுகளில் சில ப்ரோக்ராம்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, மனசில் ஏதோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நானும் பல காரணத்தின் முன்னிட்டு அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டே இருந்தோம். அதை ஏற்றுக்கொள்ளாமல் நான் விலக்கி வைத்திருந்தோம். இப்போ தான் புரியுது கடவுள் எதற்காக இந்த திட்டத்தை எல்லாம் அவர் நம்ம உள்ளத்தில் வைத்தார் என்று. இன்றைக்கு இந்த ஒரு காரியம் அநேகருக்கு ஆத்மாவினுடைய ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய, இந்த இக்கட்டான சூழலில் ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்க வேண்டும் என்று கடவுள் இந்த நிகழ்ச்சியை முன் வைத்திருக்கிறார், முன் சிந்தித்திருக்கிறார், அதை முன்கூட்டியே அவர் தயாரித்திருக்கிறார் என்றுதான் நான் உணர்கிறேன். தந்தை அவர்களும் உணர்கிறார்கள், நீங்களும் அதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அநேகருக்கு இது வெளிச்சமாய் இது கடந்து சென்று கொண்டிருக்கிறது. 35 எபிசோடு இன்றையோட நிறைவடைகிறது. இந்த எபிசோடு என்று சொல்ல முடியாது, 35 நாட்கள் நாங்கள் திருப்பலியை கொடுத்திருக்கிறோம். எபிசோடுன்னு சொன்னால் நீங்கள் உடனே சீரியல் மாதிரி ஆகிடக்கூடாது, ஓ இது சீரியல் மாதிரி போகும் போல இருக்குது ஆல்பர்ட் சாமியோட கதை அப்படின்னு நினைக்கக்கூடாது. 35வது நாளில் வெற்றியோடு நம்ம தொடர்ந்து இதை செய்வதற்கு கடவுள் உதவி செய்திருக்கிறார். அநேக ஃபாதர் துவக்க உரையில் சொன்னது போல் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறீங்க, அநேகர் சில குறைகளையும் சுட்டி காட்டுறீங்க, எங்களுக்கு மகிழ்ச்சி தான், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கடவுள் அவங்களையும் தொட வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். யார் இந்த ப்ரோக்ராம் லைக் பண்ணலை அவங்கள குறித்து நாம் கவலைப்படுகிறோம், அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். சில பேர் சில காரியத்தை நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிறீங்க, உங்களுக்கும் எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். இந்த காவிரி கலை தொடர்பகம் பல நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க, தொடர்ந்து செய்வாங்க. நீங்கள் இந்த காவிரி கம்யூனிகேஷனை உங்களுடைய இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. இன்னும் வருகிற நாட்களில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்க கொடுப்பாங்க, பாடல்கள் அப்படியா நிறைய காரியத்தை திட்டமிட்டு கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, ஃபாதர் இதை சப்ஸ்கிரைப் பண்ணால் காசு போயிடுமா அப்படின்னு. காசெல்லாம் போகாது, உங்கள் பெருந்தன்மை தான் அவ்வளோதான். ஏதேதோ யூடியூப்பில் வருது, அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு சப்ஸ்கிரைப்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதை அமுக்கி பட்டன் அமுக்குனா உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நமக்கு மனசு வரலை. இருந்தாலும் இன்னும் மக்கள் ஆண்டவருடைய காரியத்தை தேட வேண்டும், ஆண்டவருடைய அடையாளங்களான சில காரியத்தின் மீது அக்கறை கொண்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே உங்களுக்கு இதை நாங்கள் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு புறம் இந்த ஒரு மிஷன் போய்கிட்டு இருக்குது எங்களுடைய திருச்சி மறை மாவட்டத்தில். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அருங்குடை இல்லம், அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் மிஷன். அங்கே நாங்கள் கத்துவோம், சத்தமாக கத்தி தான் ஜெபிப்போம். இவங்களுக்கு கத்துனா ஆகாது, இவங்களுக்கு அமைதி தான். பாருங்கள் எவ்வளோ ஒரு கான்ட்ரடிக்ஷன், ஒரு முரண்பாடான ஒரு சூழலில் நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரில் நாங்கள் மகிழ்ந்து இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ஒருவரை ஒருவர் தாங்கி வாழ்கிறோம். அவங்க பிரச்சனைனா உடனே எங்கிட்ட சொல்லுவாங்க, ஐயோ ஃபாதர் சத்தமாக இருக்கே, எங்கிட்ட ஷூட்டிங் போதேன்னு வாங்க, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒருத்தர் நம்ம இணங்கி வாழ்கிற போது அங்கே ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை கடவுளால் செய்ய முடியும். நம்முடைய திட்டம்தான் பெருசு, அடுத்தவனுடைய காரியம் வந்து எனக்கு தேவையில்லை, அது எனக்கு சிறிய காரியம்தான், அது எனக்கு பொருட்படுத்த தேவையில்லாத காரியம் அப்படின்னு நம்ம நினைத்தோம் அப்படின்னா அதில் சுயநலம். ஆண்டவருடைய காரியமாக இருந்தால் கூட அதில் நம்ம என்ன செய்யணும், ஒரு தியாகத்தோடு நம்ம கடந்து செல்லணும். ப்ரைஸ் தி லார்ட், அதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க நம்புகிறோம். நாங்கள் இன்றைக்கு நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன், நற்செய்தியை கேட்டிருக்கிறீங்க, முதல் இரண்டு வாசகத்தை கேட்டிருக்கிறீங்க. கடவுள் இது மாதிரி பைபிளில் நிறைய விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த இயேசு சாமி உயிர்த்துட்டார் அப்படின்னா உயிர்த்ததுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நம்ம பார்க்குறோம், அது ஒரு தியாகம். உயிர்த்தெழுதலே எதில் மையம் கொண்டு இருக்கிறதுனா அந்த தியாகம் இல்லைன்னா இயேசு சுவாமி சும்மா உட்கார்ந்துருந்தாரு, தூங்கினாருங்க, அப்படியே மேலே போயிட்டார், விண்ணகத்துக்கு போயிட்டாருன்னா நம்ம இதை பெருசாக பேசியிருக்கவே மாட்டோம். என்னமோ அவர் தூங்கினாரா அப்படியே இருந்தாரா. இன்றைக்கி நிறைய பேர் உயிர்த்தெழுந்ததாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, செலிப்ரிட்டிஸ்லாம் யூடியூப்லலாம் நான் பார்த்துருக்குறேன், பேசுகிறாங்க இயேசு உயிர்த்தெழலை அப்படிங்கிறாங்க. யாரோ ஒருத்தர் உயிர்த்தெழுந்தார், இவர் உயிர்த்தெழுந்தார், ஓகே சொல்லிக்கிட்டோம். அவங்க பெருமையை அவங்களுடைய காரியம், அவங்க பெருமை அடைகிறாங்க, அதை நம்ம குறையாக சொல்லலை. ஆனால் நம்ம கேள்விக்கு உட்படுத்தலாம், நம்முடைய அறிவுக்கு நம்ம முன்னாடி வச்சு கேள்விக்கு உட்படுத்துகிறோம். அப்போது அந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், சும்மா தூங்கிக்கிட்டு இருந்தாருங்க, வயசாகி போச்சு, நல்லது செஞ்சார், சுற்றி வந்தார், மக்களுக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்தாருங்க, ஒரு நாள் இப்படி படுத்தாருங்க, அப்படியே மேலே போயிட்டாருங்க. இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு பிடித்தமானதா, அல்லது இந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் அதுதான் இன்றைக்கு மையம். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி நடந்த அந்த சிலுவை மரணம் அதுதான் மையம். தன் நமக்காக இந்த தரணிக்காக தன்னை உடைத்து கொடுத்த இயேசுவினுடைய, அதை தான் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தார் இயேசு பலமுறை, நான் இப்படி தான் சாக போகிறேன், இப்படி தான் சாக போகிறேன். அவர் இப்படி உயிர்த்தெழுதுவேன் நான் ஒரு நாளும் சொல்லலை, இப்படி தான் சாக போகிறேன்னு சொல்லி தன் சாவை முன்னறிவித்தவர் இயேசு. அப்போ இந்த இறப்பு என்பது தான் அந்த உயிர்த்தெழுதலுக்கும் மையமான ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கி அந்த இயேசு கிறிஸ்து நம்மளை உயிர்த்தெழுதலுக்கு கூப்பிடுறாரு. நம்ம என்ன செய்கிறோம்? எந்த வழி இருக்கக்கூடாது, வேதனை இருக்கக்கூடாது, கஷ்டம் இருக்கக்கூடாது, நேராக அப்படியே ஏனோக்கை போல் ஆண்டவர் நம்மளை மேலே தூக்கிட்டு போயிடணும்னு நினச்சா இது நடக்குமா? நடக்காது. அப்போ இயேசுவை போல் நம்ம அவர் போன அந்த பாதைக்குள்ளே கடந்து போகணும். அப்போ துன்பப்படணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மனைவிக்கிட்ட உதவ வாங்கணும், கணவன்கிட்ட உதவ வாங்கணும். உதவ வாங்கினால் என்ன செய்யணும்? சத்தம் படாமல் இருக்கணும். அடிக்கணும்னு சொல்லலை, அடி வாங்கணும்னு சொல்லலை நான். அதுதான் துன்பங்கள். நிறைய பேர் நம்ம மறந்துடுறோம். கல்யாணத்து அன்றைக்கி நீங்கள் கையை பிடிச்சி சொல்லியிருப்பீங்க தானே? சொன்னீங்களா? எல்லோரும் முழிக்கிறாங்க, யார் கையை பிடிச்சி யார் சொன்னது அப்படின்னு. நீங்கள் தான், உங்கள் வீட்டுக்கார் கையை, நீங்கள் உங்கள் வீட்டுக்காரம்மா கையை நீங்கள் பிடிச்சிருப்பீங்க. பிடிச்சி ஒன்று சொன்னீங்களே கோயிலில், நல்லா டெக்கரேஷன்லாம் போட்டுட்டு வந்து மேக்கப்லாம் போட்டு நல்லா ஜெகஜோதியாக நின்றுருப்பீங்க இல்லையா? அப்போ அப்படி பிடிச்சி சொல்லியிருப்பீங்க. என்ன சொன்னீங்க? ஞாபகம் இருக்குதா அந்த மந்திரம் என்னான்னு? திருச்சபை சொல்லி கொடுத்த அந்த மந்திரம் நிறைய பேர் மறந்துட்டீங்க. கொஞ்சம் பேர் நினச்சி சிரிப்பாங்க, கொஞ்சம் பேர் நினச்சி அழுவாங்க, கண்ணை தொடச்சிப்பாங்க. அந்த கன்றாவியெல்லாம் யார் சாமி இப்போ ஞாபகப்படுத்துறீங்க? அதெல்லாம் மறந்து பல வருஷம் ஆச்சு சாமி. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் ஞாபகம் வந்துருச்சிங்களா? அந்த ஜபந்தான். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து. ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் இல்லைங்க, வாழ்நாள் முழுவதும். வாழ்நாள் முழுவதும் நான் உனக்கு கட்டுப்பட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தையை கொடுத்துருக்குறோம். உன்னை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். கட்டுப்பட்டு இருப்பேன்னா அடங்கியிருக்குதுல்ல, அந்த கட்டுப்பாடுங்கிறது எதில் இருக்குது? அன்பு செய்கிறதுலையும் அவங்களை ஏற்று வாழ்கிறதுலையும் இருக்குது. இன்றைக்கி இதுதான் நம்ம கொடுத்த வார்த்தை பாடுங்க. இன்றைக்கி நிறைய பேர் அதை மறந்துட்டோம். அதனால் நம்ம போப்பாண்டவருக்கு ஒரு கடிதம் போடணும். நம்ம கிறிஸ்தவங்களுக்கு கத்தோலிக்கர்களுக்கெல்லாம் ஒரு ரூல் போட்டு கல்யாணத்தன்னைக்கு சொன்ன அந்த வாக்குறுதியை டெய்லி காலையில் எழுந்திரிச்சு கணவன் மனைவி முன்னாடி நின்று டெய்லி சொல்லிட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும்னு சொல்லி, அப்பயாவது அந்த அன்பு உறவு மீண்டும் மலர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். தேவப்பிள்ளைகளே, ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, என் வீட்டுக்காரர் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஃபாதர் குடிக்கிறாருங்க, ஃபாதர் குடிச்சிட்டு பாட்டில் பாட்டிலாம் வாங்கி வந்து குடிச்சி குடும்பத்தையே சீரியல் குட்டி குட்டி பிள்ளைகளை ஆச்சுக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன் ஃபாதர் அப்படின்னு. என்ன ஃபாதர் செய்கிறது? நான் சொன்னேன், ஆமாம்மா அந்த கல்யாணத்தன்னைக்கு கையை பிடிச்சி அந்த சவம் சொன்னோம்லாம்மா, சொன்னியா? ஆமாம் சாமி, பங்கு சாமி என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் சொன்னேன் சாமி அப்படின்னு. அதில் ஒரு ஜபம் விட்டு போச்சு. ஐயோ விட்டு போச்சா அப்படின்னு. பயப்படாத, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் குவார்ட்டரிலும் புள்ளிலும் அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தையை விட்டுட்டோம். அதனால் நாளைக்கு போய் உங்கள் புருஷன் பாட்டில் தூக்கி வைக்கும்போது நீயும் ஒரு கிளாஸை வை, வச்சு குத்தியா எனக்கு அதில் பங்கு இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னோனையும் அந்த அம்மாவை போய் வாங்கி குடிமான்னா அந்த அம்மா என்ன செஞ்சு பிடிச்சி வீட்டில் இருக்கிற குட்டி கொலா வரைக்கெல்லாம் ஒரு ஒரு கிளாஸை கொடுத்துருச்சு. எல்லாம் வாங்கி குடிங்க, உங்கள் அப்பையும் குடிக்கும் போது போய் அப்படி எல்லாம் குட்டி பிள்ளையெல்லாம் போய் அப்பா அந்த சூசில் கொஞ்சம் ஊற்று பாண்டிச்சு பாருங்கள், அப்போ தூக்கிக்கிட்டு ஓடணும் தான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நாம் இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய காரியங்களுக்குள்ளே நம்ம சில நேரத்தில் முடங்கி போயிடுறோம். எது கஷ்டம்? இதுதான் கஷ்டம். குடிக்கிற கணவன், குறை பேசுகிற மனைவி, கத்தி கதறுகிற ஒரு மனைவி. சொல்கிறாரு, வீட்டுக்குள்ளே போகிறப்ப நான் போய் 6 மாதம் ஆச்சு ஃபாதர் அப்படின்னாரு. ஏங்க அப்படின்ன? பிசாசு மாதிரி கத்துறா ஃபாதர். அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற வாழக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகளெல்லாம் பிசாசா பேயா? ஓகே, அவங்க குறைய நம்ம பார்க்குறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கி பங்கு மக்களாக நாங்கள் பார்க்கும்போது எல்லாத்தையும் கெட்டவனாகவே பார்த்தோம்னா நாங்கள் வண்டி ஓட்ட முடியாது. ஆனால் பங்கு தந்தையர்கள் ஒரு நேரம் கோவப்பட்டாலும் ஒரு நேரம் அரசணிச்சு போகிறாங்க. நீங்கள் பங்கு தந்தையை அனுசரிச்சுக்கிறீங்க. அதனால தான் நம்முடைய திருச்சபை நல்லா போகுது. ஆயர்கள் எங்களுக்கு மேலே இருக்கிறாங்க, ஆயர்கள் எங்களை கூப்பிட்டு திட்டுவாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் போய் மன்னிச்சிருங்க ஆயரே அப்படின்வோம். ஆயர் தப்பு பண்ணிவிட்டு ஆயர் எங்ககிட்ட கேட்பாங்க, எங்களை மன்னிச்சிருப்பா அப்படின்வாங்க. இப்படி ஒரு ஒரு அன்பு உறவு. அதனால தான் திருச்சபை பாருங்கள் எவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு பாருங்களேன், எந்தவித தொய்வும் இல்லாமல். அதனால் நம்ம அந்த அன்பு உறவை இதுக்குள்ளே வச்சு கட்டி எழுப்பணும். பிள்ளைகள் தவறு செய்துட்டாங்கன்னா ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு புதிய வாழ்க்கை முறை, அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த நாளில் நான் ஒரு சிந்தனை கருப்புரெல்லாம் நான் வைத்து பார்க்குறேன். அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து இந்த நாளில் சிந்திக்கிறோம். அப்போ கடவுளை நம்ம என்ன செய்யணும்னா, கடவுளை பற்றி அறியணும். கடவுள் யார்? இப்போ கடவுளை பற்றி நம்ம அறிந்தால் தான், கடவுளை பற்றி அறியக்கூடிய அறிவு தான் சிறந்தது. அதுதான் பைபிளில் சொல்லுது. அப்போ கடவுளை யாருன்னு நான் அறிஞ்சால் தான் அந்த கடவுள் செய்யக்கூடிய எல்லா அடையாளங்களும் எனக்கு புரியும். ஏன் இந்த கணவன், ஏன் இந்த மனைவி, ஏன் இந்த உறவுகள், ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்றது நமக்கு புரியும். அப்போ கடவுள் தான் வந்து இந்த காமன் அஜெண்டாவில் வராரு. அவரை புரிஞ்சிக்கிட்டால் எல்லாமே புரிஞ்சுக்கும். அவரை புரியாதவங்க எதையுமே புரிய முடியாது, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறோம் பாருங்க, நீதிமொழிகள் 2:5 சொல்லுது, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்வாய், கடவுளை அறியும் அறிவை பெறுவாய். கடவுள்கிட்ட அச்சம் கொள்றதுனா என்ன? அதுதான் ஞானம். அது கிடைச்சதுதான் நீ விஷயங்கள் புரியும் உனக்கு. அப்போ கடவுளை யார் என்று அறியக்கூடிய ஆற்றல் உனக்கு வரணும். அடுத்தது சொல்லுது பாருங்க, ஒசேயா 4:1 அவர் சொல்கிறாரு, இஸ்ரேல் மக்களே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், நாட்டின் குடியிருப்பவர்களோடு ஆண்டவருக்கு வழக்கு ஒன்று உண்டு, நாட்டில் உண்மையும் இல்லை இரக்கமும் இல்லை, கடவுளை அறியும் அறிவும் இல்லை. பாருங்க, எதே இது இல்லை, உண்மை இல்லை, உண்மை நீதி நேர்மை அதெல்லாம் ஒரே வார்த்தையில் போடப்பட்டிருக்குது. 2வது இரக்கம் இல்லை, 3வது கடவுளை அறியும் அறிவு இல்லை. இது மூணும் இல்லைன்னா ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் முகத்தை திருப்பிப்பார், அவ்வளோதான். நான் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறேன், அந்த வீட்டுக்குள்ளே அவங்க ரெகக்னேஷன் இல்லை, என்னை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணலை, ஒரு ரெகக்னேஷன் இல்லை, எனக்கு ஒரு வெல்கமிங் அங்கே இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? அந்த வீட்டை விட்டு நான் வெளியில் வந்துடுவேன், இல்லைன்னா முகத்தை நாங்கள் திருப்பிப்போம். அதே போல தான் கடவுளும் செய்வார். அப்போ கடவுள் முகத்தை திருப்பிட்டாருன்னா அவருடைய திருமுக ஒளி வீசலை அப்படின்னா அந்த இடம் வேதனையினால் அலைக்கழிக்கப்படும், பிசாசு அந்த இடத்த டார்கெட் எடுத்துக்கும். இன்றைக்கி உலகத்தில் பூமியை விட்டு கடவுளுக்கு நமக்கு தெரிஞ்சது பூமி மட்டும்தான், நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பூமியை மட்டும்தான் கடவுள் படைச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னும் புரியாத உலகங்கள் எங்கெங்கே இருக்குதோ தெரியல. அப்போ கடவுள் எல்லாத்தையும் அவர் ஆண்டு கொண்டு இருக்கிறார். அப்போது இந்த பூமியின் மீது அவர் அக்கறை இல்லாமல் முகத்தை திருப்பிக்கிட்டாருன்னா இங்கே என்னென்ன இல்லாமல் போச்சு? அவருக்கு சொல்ல விரும்பிய உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, கடவுள் யாருன்னு தேடக்கூடிய அந்த அறிவு இல்லை. பாருங்க, ஒசேயா 6:6 சொல்றார் பாருங்க, உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன், எரி பலிகளை விட. இப்போ நடக்கிற வித்தியாசமான பலிகளை விட, பூசையை விட, எல்லாத்தையும் விட. நம்ம நினச்சிக்க கூடாது பூசை எல்லாத்துக்கும் மேலே, எஸ் எல்லாத்துக்கும் மேலே திருப்பலி இல்லைன்னு நம்ம சொல்லலை. அதை விட எது முக்கியம் அப்படின்னா கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன். நாங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், நிறைய மக்கள் எங்களுடைய ஆலயங்களில் கூடி இருக்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து பூசைக்கு தவறாமல் வந்துடுறதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் வந்த பிறகு அங்கே நடக்கிற வேதனைகளை பார்க்குறோம். கோயில் காலியாக கிடக்கு, கோயிலுக்கு வெளியே எல்லோரும் நிற்கிறாங்க. ஒரு இடத்துக்கு நான் பூசைக்கு போயிருக்கிறேன், கோயிலில் மக்களே இல்லை, எல்லோரும் அங்கங்கே செவுத்தில் சாஞ்சி உட்காந்துருக்காங்க ரிலாக்ஸ்டாக, கோயிலுக்கு வெளியே எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நான் தியானம் கொடுக்க போயிருக்கேன், நான் கேட்டேன், ஒன்று நீ உள்ளவா, இல்லாட்டினா நான் மைக்கை தூக்கிக்கிட்டு வெளியில் வந்துடுறேன், ஏதாவது ஒன்று தான் நம்ம செய்யணும். அப்போ என்னென்னா வேர்க்கு தான். இப்போ உனக்கு மட்டும் வேர்க்குதுன்னா எனக்கு வேர்க்கலையா? இந்த பாருங்கள், எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு நாங்கள் பேசுகிறோம், எங்களுக்கு வேர்த்து வேர்த்தா ஊற்றுது. இந்த செய்தியை நீங்கள் நிறைய பேர் குளிரான நாட்டில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, கனடா, நார்வே, இந்த மாதிரி குளிரான நாட்டில் நீங்கள் இப்படி போத்திக்கிட்டு பார்ப்பீங்க, நாங்கள் தொடச்சிக்கிட்டே பேசுகிறோம். தொடச்சிக்கிட்டு பேசினாலும் போத்திக்கிட்டு பார்த்தாலும் ஒரே செய்தி தான். நம்ம பாருங்கள், ஆண்டவருடைய கிருபையான காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த கோயிலுக்குள்ளே வந்து உட்காரணும், ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்ச்சியோடு தங்களை படைக்கணும். நாங்கள் பூசை நடுவில் செல்ஃபோன் எடுத்து ஹலோ ஹவாரியோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேசிக்கிட்டு போய் வந்து பூசை வச்சேன்னா, நடு பூசைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பாடுபட மனம்பு வந்து தம்மை கையளித்த போது என் ஃபோன் அடிக்குது, நான் உடனே வச்சுட்டு ஹலோ பிரியாணி வந்துருச்சா, வச்சுருந்தா வந்துடுறேன், இருபத்தஞ்சு பேருக்கு மட்டன் பிரியாணி, ஓகே தேங்க்யூ. அப்பத்தை எடுத்து உற்றுவியானின்னு தேவைப்பிள்ளையே சொல்லு பார்ப்போம், நீயும் பூசை வைக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க, நானும் பூசை வைக்க வந்திருக்கேன். நான் பனி குருத்துவத்தில் இருக்கிறதுனால இந்த வேஷம்லாம் போட்டிருக்கோம், நீங்கள் பொது குருத்துவத்தில் வந்திருக்கிறதுனால நீங்கள் அங்கே உட்காந்துருக்கிறீங்க. இதில் என்னன்னா ரெண்டு பேருமே பூசை வைக்கத்தான் வந்திருக்கோம். நாங்கள் ஒரே ஒரு புசத்தை வச்சு நாங்கள் உங்களுக்காக பூசையை வழி நடத்துகிறோம், நாங்கள் வழி நடத்துகிறவங்க, நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போ ரெண்டு பேருமே பூசை வைக்கிறோம், இட் இஸ் த ஆர்டர். அப்போ நான் பூசை வைக்கிறேன்னா இந்த தப்பு பண்ணுனா நீ என்னைய கல்லால் அடிப்பேன், அப்போ நீ அங்கே ஃபோன் பேசலாமா? நீ தூக்கிக்கிட்டு அரிசி மூட்டை வந்துருச்சா, ஆ இறக்கி வை சொல்லிட்டே போகிறீங்களே. நிறைய பேர் உடனே இன்னமும் அவசரமான கால், ஏதோ வந்து வீடே இடிஞ்சு விழுந்துட்டது போல் செல்ஃபோனை தூக்கிக்கிட்டு ஓடுவாங்க. அப்போது இதை தான் நாங்கள் சொல்லுகிறோம். அப்போ கடவுளை அறிஞ்ச பிள்ளையாக இருந்தால் அதை செய்வாங்களா? நான் எல்லாரையும் சொல்லலை, இந்த திருச்சபை இன்னும் பர்ஃபெக்ஷனுக்குள்ளே வரணும். நிறைய பேர் கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 6:15 இறைவசனம் பாருங்கள், விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே, புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் அமைதியும் இரக்கம் உரித்தாக. இப்போ அமைதியும் இரக்கம் யாருக்கு வரும்? இந்த கொள்கையை பின்பற்றுறவங்களுக்கு தான். அப்போ விருத்த சேதனத்துக்கு ஒப்பான அடையாளத்தெல்லாம் ஓரமாக வச்சுட்டு கடவுளுக்குள்ளே உள்ளவா, கடவுள் எதை கேட்கிறாரு? நொறுங்கிய உள்ளத்தை கேட்கிறாரு. ஆண்டவரை உயர்த்தி பார்க்கக்கூடிய அபிஷேகமான உள்ளத்தை கேட்கிறாருங்க. நீ உலகத்தினுடைய காரியத்தையும் வீட்டுக்குள்ள வந்து ஆலயத்துக்குள்ள வந்து வச்சுக்கிட்டு அதே வேதனையோட அதே வருத்தத்தோட அதே பிரச்சனையோட கோயிலுக்குள்ள வந்தோடனே ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா, என் பிள்ளைகளுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பா, என் வீட்டுக்காரருக்கு நல்ல வேலையை கொடுப்பா. இது ஓகே, உங்கள் கஷ்டம் என்ன எங்களுக்கு தெரியுது. ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இது புலம்புகிற இடமாது. கடந்து வந்த பாதையை திரும்பி பார். ஆண்டவர் உன்னை எவ்வளோ மகிமையாக உயர்த்தினாரு. நன்றி சொல்கிறியா? நீ நன்றி சொல்லு. பூசை முடிகிற நேரத்தில் அதுக்கு தான் ஒரு மன்றாட்டு செக்ஷன் வச்சுருக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அது கோயிலுக்குள்ளே வந்த அந்த நேரத்திலேருந்து நம்ம என்ன செய்யணும்னா, என்னை நடந்து இந்த கோயிலுக்கு வரத்துக்கு உதவி செஞ்சிங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு நீ புகழ்ந்த ஆண்டவரை போற்ற வேண்டாமா? புகழ்ச்சி தானே முதல்ல சொல்லப்படுகிறது. ஜெபத்தினுடைய முதல் படி புகழ்ச்சி, ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப். அதான் நாங்கள் சொல்லுவோம், எங்கே துதி கன மகிமை இருக்குதோ அங்கே ஆவியானவர் நிலை கொள்வாருங்க. நீங்கள் கோயிலுக்குள்ளே போன உடனே என்ன செய்யணும்? அச்சிச்ச சிலுவையை போட்டுட்டு கையை உயர்த்திடணும். ஆண்டவரை என்னை துதிக்கிறேன், என்னை ஸ்தோத்தரிக்கிறேன், நீங்கள் என்னைக்கு பாதுகாப்பாக இருக்கிறீங்க, இந்த என் குடும்பத்தில் எல்லாரையும் காவந்து பண்ணியிருக்கிறீங்க, என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு நன்றியை வைக்கிறேன். நீங்கள் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளை தான் ஆவியானவர் தொட்டுக்கிட்டு இருப்பாராங்க. மற்றவங்கள்லாம் சும்மா உட்காந்துருக்க வேண்டியதுதான், சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு சாமியார் எப்போ வருவார், சாமியார் எப்படி வருவார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி ஒரு பயணம், நம்ம எம்மாவுஸுக்கான ஒரு பயணம் நச்செய்தியில் அதான் பார்க்குறோம். எருசலேம்லேருந்து எம்மாவுஸுக்கு போன பயணத்தை பெரிய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம். நான் வேறு ஒரு பயணத்தை உள்ளத்தில் உள்ளே பார்க்குறேன். இது அந்த பயணம் தான் இப்போ நம்ம மேற்கொள்ளணும். எருசலேம்லேருந்து அவங்க எம்மாவுஸுக்கு போகும்போது எப்படி போனாங்க? கலங்கி போனாங்க, நொந்து போனாங்க, புலம்பிக்கிட்டே போனாங்க. நிறைய பேருடைய பயணமும் அப்படியாகவே இருக்கிறது. எருசலேம்லேருந்து எம்மாவுஸுக்கு போகிறது. தேவ பிள்ளைகளே, அங்கே வழியிலே இயேசுசாமி சொன்னதெல்லாம் அவங்க உணர்ந்தாங்க. கடைசியாக அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், அவர் உண்மையை நமக்கு உணர்த்துகிற போது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பற்றி எரியவில்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வேத வார்த்தைகளை நமக்கு பெற்று கொடுத்த பொழுது, பைபிளில் இருக்கு வாசிச்சு பாருங்கள், வழியிலே நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா. அப்போ நீங்கள் மறைநூலை வாசித்து தியானித்து ஆண்டவர் யாருன்னு அறிய முற்பட்டீங்கன்னா உங்களுடைய உள்ளம் பற்றி எரியும். அப்போ உண்மையானதை கண்டுகொள்வீங்க. அப்போ அந்த பயணம் பாருங்கள், எருசலேமிலிருந்து எம்மாவுஸுக்கு போகும்போது புலம்பிக்கிட்டே போனவங்களைப் போல் நீ போனின்னா விடுதலையை காண முடியாது. ஆனால் அதில் வரக்கூடிய 33வது இறைவசனம் சொல்லுது பாருங்கள், நற்செய்தியினுடைய அந்த காரியத்தில் 24:33 சொல்லுது, அவர்கள் அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு அந்த செய்தியை கண்டு அதை பேசிக்கொண்ட இயேசுவை அறிந்து கொண்டாங்க. உடனே இந்த நம்பிக்கை அறிக்கையை முன் வைக்கிறாங்க. வச்ச உடனேயும் அடுத்த நாள் 2 நாட்களுக்கு பின்பாக அல்லது 1 வாரத்துக்கு பின்பாகன்னு எழுதியிருக்கா? இல்லைங்க, அந்நேரமே. அவங்க வெயிட் பண்ணவே இல்லை, அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனாங்க. அப்போது எம்மாவுஸ்லேருந்து எருசலேமுக்கு போன ஒரு பயணம் இருக்குது பாருங்க, ஒரு மகிழ்ச்சியின் பயணம், ஆண்டவருடைய காரியத்தை எடுத்து சொல்லணுங்கிற ஒரு நல்ல ஒரு மனதின் பயணம். அதுதான் நம்ம கடந்து போகணும். இன்றைக்கி அந்த பயணத்தை மேற்கொள்ளத்தான் ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாம் ஆற்றலையும் பலத்தையும் கொடுத்துட்டே இருக்கிறார். எதுக்காக அவங்கள்ட்ட அவ்வளோ நேரம் பேசினார்? திருப்பி நீ புலம்பிக்கிட்டே போப்பா அப்படிங்கிறதுக்காகவா? இல்லை இல்லை, அந்த எம்மாவுஸ் டு எருசலேம்ங்கிற பயணம் மறைக்கப்பட்ட பயணமாக இருக்கிறது. அதை தான் நீ எடுத்து பயணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பாருங்கள், தொடக்க நூலில் ஒரு கதறலை பார்க்குறோம், இரத்தத்தை சிந்தின ஒரு மனுஷனுடைய கதறல். தொடக்க நூல் 4:10 பாருங்கள், ஆண்டவர் நீ என்ன செய்து விட்டாய், உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது. எம்மாவுஸ்லேருந்து எருசலேம் பயணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்தது நான் வந்து கதறலுக்கு போகிறேன், இரத்தத்தின் கதறல் அது. அப்போ அதில் ஆபேலுடைய கதறல், காயினன் கொலை செஞ்சிட்டான். அப்போ ஆபேலுடைய என்ன செய்து விட்டாய், உன் சகோதர இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது அப்படின்னு கடவுள் கேட்டார். அது யாருடைய குரல்? ஆபேலுடைய குரல். யாருக்காக கதறனா? அவனுக்காக கதறனா? என்னை எப்படி படிச்சிங்க, என்னை சகோதரன் அப்படி கொண்டு விட்டானே, அது சுயநல கதறல். பாருங்க, பைபிளில் இயேசுசாமி இரத்தத்தை சிந்தினார், அவருடைய இரத்தமும் கதறி கொண்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் இரத்தம் பொதுவான ஒரு நீதிக்கான கதறல். அவருடைய இரத்தம் கதறுகிற காரியம் தனக்கான விடுதலைக்காக அல்ல, இந்த மானுட விடுதலைக்கான ஒரு அடையாளமாய். நாம் இந்த மானுட விடுதலையை பார்க்கணுன்னா முதல்ல நம்ம குடும்பத்தினுடைய அந்த கட்டுகளிலிருந்து நம்ம விடுதலை அடையணும். டோன்ட் வரி, உங்கள் ஹஸ்பண்டு சிக்காக இருக்கலாம், அவர் உங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறார், அடிச்சுக்கிட்டே இருக்கிறார், ஹீ இஸ் மென்டலி சிக். யுவர் ஒய்ஃப் இஸ் ஆல் த மோர் ஹெல்லிங், மேக்கிங் நாய்ஸ், ஷீ இஸ் மேக்கிங் த ஹவுஸ் ஹெல் அப்படின்னா டோன்ட் வரி, ஷீ இஸ் எ சிக் பர்சன். அந்த இடத்துல நீ ஒளியாக இருக்க, நீ சாட்சியம் பகிற, ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறார். நீ நடப்பட்ட இடத்துல அபிஷேகத்தின் அடையாளமாக நீ மாறி இருக்கணும். நீங்க என்ன செய்யக்கூடாது? அவங்களுக்கு பதிலுக்கு பதில் போராடிக்கிட்டு இருக்க கூடாது. அதுல பாருங்க, எபிரேயர் 13:12 சொல்லுது, இதனால் தான் இயேசுவும் தம் சொந்த இரத்தத்தால் மக்களை தூயவராக்க நகர வாயிலுக்கு வெளியே துன்புற்றார். அப்ப நகர வாயிலுக்கு வெளியே ஏன் இயேசு போய் துன்புற்றாரு? இங்க இருக்கக்கூடிய இருளை சபித்து கொண்டிருக்கல இயேசு, அவர் அந்த இருளுக்கு நடுவில் அவர் தன்னை ஒளியாய் வைத்தார். இதுதான் பாஸ்கா ஒளியினுடைய அடையாளம். அவர் அந்த இருள் சூழ்ந்த சூழலுக்கு நடுவில் தன்னை ஒளியாக வைத்தார். இருளை சபிப்பதை விட ஒளியேற்றுவது மேல். நாம் எந்த தளத்தில் இருக்கிறோம், சபித்து கொண்டு இருந்தியா, உடனே மாறிக்கும். பாருங்கள், எபிரேயர் 12:24 சொல்லுது பாருங்க, புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையில் நிற்கிறீர்கள். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி, பார்த்தீங்களா, கம்பாரிசன் வந்துருச்சு பார்த்தீங்களா, ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். சிறந்த முறையில் குரல் எழுப்பும். சிறந்த முறையில்னா என்ன? வீட்டுக்காரு ஒரு கெட்ட வார்த்தை ஆனாவன அவளை பேசினார்னா பொண்டாட்டி காஞ்சாச்சு அவளை பேசணும், இதான் சிறந்த முறையில் குரல் எழுப்பதா? ரெண்டு பேர் வரிஞ்சு கட்டிக்கிட்டு, நீ எந்த குடும்பத்தில் பிறந்த எனக்கு தெரியாதா, உன் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா, உன் குடும்பம் தாண்டி பிச்சைக்கார குடும்பம், உன் குடும்பத்தை தெரியாதா, நாடு ரோட்டில் நின்றுக்கிட்டு நாரின குடும்பம், இதுதான் டிட் ஃபார் டாட்டு. இயேசு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்ல, பழைய சட்டம் புதிய சட்டம் வேறு. தேவ பிள்ளைகளே, நாம் பயணிக்கணும். எம்மாவுஸ் டு எருசலேம், ஆசீர்வாதமான பயணம். பாருங்கள், நாம் செய்ய வேண்டிய காரியத்தை யோவான் 6:40 சொல்கிறாரு, மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே தந்தையின் திருவுளம், நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். யாரை உயிர்த்தெழச் செய்வார்? மூணு காரியம் சொல்கிறார். மகனை கண்டு, முதல் காரியம், நீ இயேசுவை பார்க்குறியா? கோயிலுக்கு போனேன், சாமியை பார்த்தேன், பூசையை பார்த்தேன், மூணு பூசை பார்க்குறேன், இதில் இப்போ செல்ஃபோனில் டிவியில் எல்லாம் ஓகே. மகனை கண்டாயா? உங்கள் மகனை இல்லை, இயேசுங்கிற மகனை கண்டாயா? தந்தையின் மகனை நீ கண்டாயா? இதுதான் கேள்வி. சும்மா பாடுறோம், உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்கள் முகத்தை பார்க்கணும். எத்தனை வருஷமாக பாடிக்கிட்டே இருக்க போகிறோம், முகத்தை பார்க்கணும் பார்க்கணும். பார்க்கறதுக்கு நீ என்ன முயற்சி செய்கிற? அடுத்தது அந்த கேள்வி தான், நம்பிக்கை, அவரிடம் நம்பிக்கை கொண்டு. நம்பிக்கைனா என்னங்க? சும்மா உள்ளத்தில் வச்சுக்கிட்டு ஐ பிலீவ் இன் டு ஜீசஸ், ஐ பிலீவ் இன் டு ஜீசஸ், ஐ பிலீவ் ஜீசஸ் அப்படி சொல்கிறதா? இல்லைங்க, நீ நம்புனா நீ அயலார் அன்பு செய்யணும். நம்பிக்கை என்பது செயலோடு இணைஞ்சிருக்கிற ஒரு காரியம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, நம்பிக்கையின் தந்தை. அவர் அவர் நம்பிக்கையின் தந்தைன்னு எப்படி சொல்கிறோம்? சும்மா ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன் கூப்பிட்டுக்கிட்டு இருந்ததுனாலையா? இல்லைங்க, மகனை தூக்கிட்டு போய் பலி கொடுறான்னப்போ அவர் தூக்கிட்டு மேலே ஏறினார் பாருங்க, அங்கே தான் அவருக்கு அந்த விசுவாசத்தின் தந்தைங்கிற அந்த பட்டத்தை கடவுள் வச்சிருப்பார் கண்டிப்பாக. தேவப்பிள்ளையிலே செயல்பாடு ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம், அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும். அனைவரும், நீ மட்டும் இல்லை, உன் புருஷன் மட்டும் இல்லை, உன் பிள்ளைங்க மட்டும் இல்லை, உன் மனைவி மட்டும் இல்லை, குடும்பம் முழுமையுமா, உன்னுடைய அண்டை அயலார் எல்லாருமே. அதான் சொன்னேன், அவங்க சிக் பீப்புளாக இருப்பாங்க. ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்காருனா இருமிக்கிட்டே வராங்க, இவனடா கிறுக்குப்பா இருமிக்கிட்டே வரான், அவனை வெளியில் விரட்டுறா அப்படின்னா அவன் நல்ல டாக்டரா? இல்லை, அவர் டாக்டர் வந்து தெரியும் உங்கள் வரவன்லாம் நோயாளி அப்படின்னு. அப்போ உன் வீட்டுக்குள்ளே யார் நோயாளியாக இருக்கிறாங்க? அவங்க பேசுவாங்க, அவங்க தீமையை பேசுவாங்க. நீ நல்லவனாக இருக்கிறியா? நீ ஆண்டவருடைய ஒளியின் அடையாளமாக இருந்தீன்னா நீ மாறி வாழ்ந்து காட்டு. உன்னுடைய பயணம், யார் இந்த வீட்டுக்குள்ளே எம்மாவுஸ்லேருந்து எருசலேமுக்கு போகிறாங்க, எல்லாரும் எருசலேமுலேருந்து எம்மாவுஸுக்கு புலம்பிக்கிட்டு போனால் நீ எம்மாவுஸ்லேருந்து எருசலேமுக்கு போகிற அடையாளமாக நீ மாறணும். தேவ பிள்ளைகளே, ரோமையர் 10:9 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு. பார்த்தீங்களா, நிறைய பேர் அமைதியில் ஜபிக்கிறேன் பாதர்னு ஏமாற்றிக்கிட்டு, நீ வாயார எப்போ நீங்கள் அறிக்கை இடணுமோ அப்போ அறிக்கை இடணும். நிறைய பேருக்கு படித்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக அப்படி நிற்பாங்க. நான் யாரையும் குறை சொல்லலை, கோச்சிக்காதீங்க. கரிஸ்மேட்டிக் ப்ரேயரில் நாங்கள் வாயார அறிக்கையிட கற்றுக் கொடுக்குறோம். நீ அங்கே போய் நின்று உனக்கு ஜெபிக்க தெரிலன்னா நீங்கள் ஆண்டவருக்கு வாயார அறிக்கையிடுறீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாதுங்க. நாங்கள் இந்த அருங்குடை இல்லம் திருச்சி மாநகரத்தில் இருக்கிறது. இன்னும் திருச்சியில் வாழக்கூடிய மக்களுக்கே இந்த அருங்குடை இல்லம் எங்கே இருக்குன்னு தெரியாத கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, தெரிஞ்சும் அதை அவதூறு பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள்லாம் இயேசுவுக்கு எதிராக செயல்படுவதை போல குருக்கள் கூட ஒரு சில பேர் பேசி கொண்டு இருப்பது வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது எங்களுக்கு. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாயார அறிக்கையிடுவது. வாயாரனா என்ன? வாயை மூடிக்கிட்டு மனசுக்குள்ளே சொல்கிறதுக்கு பேர் வாயார அறிக்கையிடுவதா? இல்லை, ஆண்டவருக்கு இந்த நேரம் வாயார அறிக்கையிடணும். யாரெல்லாம் நாவை திறந்து அறிக்கை செய்யணுங்க. யூடியூப்லலாம் நான் பார்க்குறேன், சாதாரண பெண்கள், சாதாரண வயது போன தந்தையர்கள், வயதான சாதாரண மக்கள், ஒரு அம்மா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு வேற்று மதத்தை சார்ந்தவங்க போய் அந்த இன்டியூஸ் பண்ணுறாங்க அந்த லேடியை, நான் தானே உனக்கு எல்லாம் கொடுக்குறேன், இயேசுவா கொடுக்குறாரு அப்படின்னு. இயேசுவா அப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிறான். இந்த பிச்சை எடுக்கிற கடவுள் எனக்கு எல்லாம், உன்னை பிச்சைக்காரி அங்கே உட்கார வச்சிருக்கிறாரு, நீ அப்புறம் ஏசு ஏசுங்கிறைய அப்படின்னு கேட்கும்போது, அது வேற. அவர் அவர் இன்றைக்கி உங்கள் வழியாக எனக்கு கொடுக்க வந்திருக்காருல்ல, உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காருல்ல. பாருங்கள், அந்த அந்த ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய அந்த தாயினுடைய விசுவாசம் என் உள்ளத்தை தொட்டது. தேவ பிள்ளைகளை, நம்ம அறிவாளிகள் நினைத்து கொண்டிருக்கிறோம், பெரிய பணக்கார மோட்சத்துக்கு போலங்க வெளியில் கிடந்த நாத்தம் எடுத்து கிடந்த லாசர் போனான். அப்போது உள்ளத்திற்கு உள்ள என்ன வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதுதான் முக்கியம். வெளியில் நடந்த நாற்றத்தை பற்றி கடவுள் பார்க்க போகிறது இல்லை. வெளியில் நம்ம சென்ட் அடிச்சுட்டு இருக்கோமா, இப்படி பலப்பலான்னு போட்டுக்கிட்டு இருக்கிறோமா. ஒரு அம்மா சொன்னாங்க, ஃபாதர் நீங்களாம் செத்தா நேராக மோச்சம் அப்படின்னாங்க. எப்படிம்மா சொல்கிறீங்கன்னு கேட்டேன். வேணா நான் செத்து பார்க்கட்டுமா எங்கே போகிறேன்னு. எப்படி சொல்கிறம்மான்னு கேட்டப்போ, அங்கி போட்டிருக்கீங்கல்ல அப்படின்னு. அங்கி போட்டால் நேராக மோச்சம். யார் சொன்னால் அங்கி போட்டால் நேராக மோச்சம்னு? அங்கி போட்டாலும் தராசு உண்டு, அங்கே என்ன தராசோ அதுதான் இங்கேயும். தேவ பிள்ளைகளை இங்கே நின்று பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் கடவுள் அப்படியே இப்போ எல்லா பாவத்தையும் ஓரமாக தள்ளிச்சுட்டு தூக்கி கொண்டு போயிடுவாரா? இல்லை இல்லை, தராசு எல்லாத்துக்கும் ஒரே தராசு தான், ஆண்டவர் பிடிப்பார். தேவ பிள்ளைகளை, இந்த நேரத்தில் நம்ம உணர்ந்துடணும், ஆண்டவரை வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். 1 கொரிந்தியர் 6:14 பவுலடியார் சொல்கிறாரு, ஆண்டவரை உயிர்த்தெழ செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழ செய்வார். அப்போ நம்மையும் எதுலேருந்து உயிர்த்தெழ செய்வார்னா, நீ அடிமைப்பட்டு கிடக்கிற காரியங்கள் என்னென்னு முதல்ல கண்டுபிடிங்க. என்ன, குடியா அல்லது வீண் பேச்சா, தொலைக்காட்சியா, இச்சைக்குரிய காரியங்களா, அல்லது நன்மையை தேடி ஓட முடியாத மனசா, பைபிளை கண்டா எரிச்சல் அடைகிற உள்ளமா, இப்படி நிறைய காரியங்கள் ஆயிரம் ஆயிரமாய் கிடக்குதுங்க. தீமையினுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் சரியாக செய்வது போல கடவுளுக்கு முன்னாடி வந்துட்டு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அங்கே போய் தீமையின் அடையாளமாக வாழ்கிறோமா? யோசித்து பாருங்கள். எம்மாவுஸ் பயணம் நமக்கு ஒரு ஒரு பாடமாய் அமைந்திருக்கிறது. கலாத்தியர் 5:15 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். எச்சரிக்கை. இந்த கடித்து விழுங்குவது என்பது ஃபேமிலியில் பிகின் ஆகுதுங்க, தொடங்குது. சின்ன சின்ன காரியத்துக்குள்ளே தொடங்குதுங்க, அப்படியே தொடங்கி இது நாடு அளவில் நடக்குதுங்க. ஒரு நாடு இன்னொரு நாட்டை கடித்து விழுங்க பார்க்குதுங்க. எதுவுமே அழிவுக்குரிய அடையாளம் தான், அது நாடாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி. 1 தெசலோனிக்கர் 5:22 ஒரே வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். எதெல்லாம் தீமையோ அதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்துரு, கடவுளுடைய பிள்ளையாயிரு. பிலிப்பியர் 3:8 சொல்லி நிறைவு செய்கிறோம், உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். நான் உலகத்தில் பெற்ற செல்வம் அறிவெல்லாம் அதெல்லாம் வேஸ்ட்டு தான். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு தான் எனக்கு ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். தெய்வ பிள்ளைகளே, இந்த இறை வசனத்தெல்லாம் நம்ம கேட்டுட்டு எதை நீங்கள் ஆதாயமாக்கி கொள்ள போகிறீங்க? எதை குப்பையாக தள்ள போகிறீங்க? இயேசு கிறிஸ்துவை குப்பையாக தள்ள போறியா, அல்லது மற்ற உலகத்தின் காரியத்தை குப்பையாக தள்ளிட்டு இவரை, இவருடைய வார்த்தைகளை, இவருக்காக ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தை நீ பொக்கிசமாக ஏற்றுக்கொள்ளப் போகிறாயா? உனக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். உன் செயல்கள் அவருக்கு மகிமை கொடுப்பதற்காக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கரமுயர்த்தி ஆண்டவர்கிட்ட நீங்கள் மன்றாடுங்க. ஆண்டவரே, உமக்கு மகிமை கொடுக்கக்கூடிய செயல்கள் என்னிடத்தில் பெருகட்டும். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று